பிறகு பாலாளி மீனாளும் பான்மைத்து அருளுயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து பரப்பமைந்து கேண்மின் இது பற்கலன்மேல் பூஞை கரப்பு அருந்த நாடும் கடன். அந்த அதிகாரம் முழுதும் அருளது நிலை முழுதுமே திரோதான சக்தியினுடைய தன்மைதான் நிலைதான். ஆக அவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட திரோதான சக்தியை ஆன்மாக்கள் உணராமல் இருக்கின்றன என்று இந்த நூற்பாவிலே கூறுகிறார். அதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார். இப்ப உலக விடயங்களை அறிவது நம்முடைய ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகள் புலன்களை விடயங்களை தாமாக அறிகின்றனவா என்றால் இல்லை. ஆன்மா உடனிருந்து செலுத்தினால்தான் கண் காணும், செவி கேட்கும், இந்திரியங்கள் தத்தம் தொழிலை செய்யும். ஆன்மா செலுத்தினால்தான் உடனிருந்து ஆன்மா இயக்க வேண்டும். ஐம்பொறிகள் தாமாக தொழிற்படா, தாமாக அறியா. இந்த ஐம்பொறிகள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிய மாட்டா. ஐம்பொறிகள் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிய மாட்டா. தம்மை அறிய மாட்டான என்ன பொருள்? இந்த ஐம்பொறிகள் இப்ப கண்ணை எடுத்துக்கொண்டால் நான் பார்க்கிறேன் என்று தன்னை உணரமாட்டாது. கண் தன்னை உணராது. நான் பார்க்கிறேன் அந்த அறிவு, தன்னை உணர்கிற அறிவு அந்த ஐம்பொறிகளுக்கு கிடையாது. தன்னை உணர்கிற அறிவு ஐம்பொறிகளுக்கு இல்லை. நான் அறிகிறேன் என்ற உணர்வு ஐம்பொறிகளுக்கு கிடையாது. அதை செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்பார். செல்ஃப் கான்சியஸ்னஸ், தன்னை உணர்கிற அறிவு, அது பொறிகளுக்கு இல்லை. அது யாருக்கு உண்டு என்றால் ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் உண்டு. நான் அறிகிறேன் என்று தன்னை அறிகிற அறிவு ஆன்மாவுக்கு தான் உண்டே தவிர இந்த பொறிபுலன்களுக்கு கிடையாது. அதே போல தம்மை இயக்குகிற இந்த ஆன்மாவையும் ஐம்பொறிகள் அறிய மாட்டார். இதுவரை சொன்னது உவமை. இதே போலத்தான் இந்த ஐம்பொறிகளைப் போல இருக்கின்றன ஆன்மாக்கள். ஆன்மாக்களும் ஆன்மாக்களுடைய நிலையும் இந்த ஐம்பொறிகளைப் போலத்தான். அதாவது இந்த ஆன்மாக்கள் அந்த இறைவனுடைய சக்தி, திரோதான சக்தி செலுத்தினால்தான் அறிந்து செயற்படும். தாமாக அறிய மாட்டா, ஆன்மாக்கள் தாமாக அறிய மாட்டா, தாமாக செயற்பட மாட்டா. திரோதான சக்தி செலுத்தினால்தான், அறிவித்தால்தான் அறியும். மேலும் இந்த ஆன்மாக்கள் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகிற திரோதான சக்தியையும் அறிய மாட்டா. ஆன்மாக்கள் தம்மையும் உணரமாட்டா, தம்மை இயக்குகிற செலுத்துகிற சக்தியையும் அருட்சக்தியையும் அறிய மாட்டா. ஆக ஆன்மாக்கள் தம்மை அறிய மாட்டான என்ன பொருள்? தம்மை அறியான என்ன கருத்து? நான் சித்து பொருள், அறிவிக்க அறிகின்ற சித்து பொருள் என்று அறியா. இறைவன் அறிவிக்கத்தான் நான் அறிகிறேன் என்று இறைவனையும் அறிய மாட்டான். எனவே ஆன்மாக்கள் தன்னிலையையும் அறிய மாட்டா, இறைவனுடைய நிலைமையையும் அறிய மாட்டா. எனவே இதுதான் அந்த மறைத்தல் தொழில் என்று நாம் பார்த்திருக்கிறோம். மறைத்தல், அதாவது மறைத்தல் என்றால் மறைந்திருந்து இறைவனது சக்தி திருவருள் மறைந்திருந்து உயிர்களுக்கு அறிவிக்கின்ற முறைமை, உணர்த்துகிற முறைமை. இந்த ஐந்தாம் நூற்பாவிலே இந்த உணர்த்துகிற முறைமை எந்த இடத்துல நிகழ்கிறது? புருவ நடுவிலே. புருவ நடுவிலே அங்கே நிகழ்கிற தொழிலுக்கு என்ன பேர் பார்த்திருக்கிறோம் நேற்று? என்ன தொழில்கள்? ஐந்து தொழில்கள் நேற்று சொன்னேனே. புருவ நடுவில் செய்யப்படுகிற தொழில்கள் அதிசூக்கும ஐந்தொழில். அதிசூக்கும ஐந்தொழில், இறைவனுடைய தூள ஐந்தொழிலேயே நம்மால் உணர முடியாத போது இந்த அதிசூக்ம நிலையை எப்படி நம் ஐந்து அதிசூக்ம ஐந்து உள்ளிலே எப்படி உணர முடியும்? ஆக ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் யார் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காளி. அதுதான் இறைவனுடைய திரோதான சக்தி. அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார், அவன் காட்டுவிக்கிறான், நாம் காணுகிறோம். ஆக அப்பர் சுவாமிகள் அந்த இறைவன் தனக்கு செய்கிற இந்த உதவியெல்லாம் நினைத்து எவ்வளவு உருகி சொல்லுகிறார், உணர்ந்து உருகி பாடுகிறார். அவர்தான் உள்ளவார், அருளாளர்கள் தான் இறைவனுடைய அந்த உதவியை உள்ளவாறு நினைந்து உள்ளம் உருகுகிறார்கள். இப்போ இந்த கருத்தோடு இந்த ஐந்தாம் நூற்பாவை பார்த்தால், மெய் வாய் கண் மூக்கு செவி அளந்து அறிந்து, உலக விடயங்களை உலகத்தை அளந்து அறிகின்றன. மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகள் உலகத்தை அளந்து அறிகின்றன. தாமாக அறிகின்றனவா என்றால் இல்லை. முதலில் என்ன போட்டிருக்கிறார், உள்ளத்து உள்ளத்தால். உள்ளம் என்றால் ஆன்மா, உள்ளம் என்றால் ஆன்மா. ஐம்பொறிகள் ஆன்மாவினால்தான் அளந்து அறிகின்றன. ஆன்மாவினால் உள்ளத்தால். விளம்பிய என்ற சொல்லை ஏன் போட்டார், முந்தின நூற்பாவிலே சொல்லப்பட்ட அந்த ஆன்மாவினால், முந்தின நூற்பாவிலே கூறிய அந்த ஆன்மாவினாலேதான் ஐம்பொறிகள் அளந்து அறிகின்றன. அளந்து அறிந்து அடுத்து என்ன சொல்லுகிறார், அறியா. அளந்து அறிந்து அறியா. அறியா என்றால் இந்த ஐம்பொறிகள் தம்மையும் அறியா, தமக்கு தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியா. அந்த இரண்டையும் அறிய மாட்டார், தம்மையும் தலைவனாகிய ஆன்மாவையும் அறிய மாட்டார். அளந்து அறிந்து அறியா. ஆங்கவை போல, ஆங்கு அவை போல, அந்த ஐம்பொறிகளைப் போலவே, ஆங்கு அவை போல தாம். தாம் என்றால் ஆன்மாக்கள், தாம் என்றால் ஆன்மாக்கள். அந்த ஐம்பொறிகளைப் போலவே ஆன்மாக்களும், ஆன்மாக்களும் தாம் தம் உணர்வின் தம்முடைய அறிவுக்கு துணையாகிய, தம் உணர்வின் என்றால் தம்முடைய உணர்வுன்னு அறிவு, தம்முடைய உணர்வுக்கு துணையாக இருக்கிற தமி, தமீன தனின்னு அர்த்தம், தமீன தனி, தனின என்ன பொருள், தனித்துணை நீ நிற்க யான், தனி திரு நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லுவார், தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் என்கிறார். எனவே தனித்துணை ஒப்பற்றன்னு அர்த்தம், தனி தனி என்றால் ஒப்பற்றவன். எனவே ஆன்மாக்கள் தம்முடைய அறிவுக்கு துணையாக இருக்கிற ஒப்பற்றவனாகிய இறைவனுடைய அருள், தமி அருள், இறைவனுடைய அருளால், ஒரு ஆள் சேர்த்துக் கொள்ளுங்கள், தமி அருளால். பிறகு இரண்டாவது வரியில உள்ள சொற்களை இங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும், அளந்து அறிந்து அறியா என்பதை எடுத்து இங்கேயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்து படித்தால் எப்படி வரும், தாம் அங்கவை போல, தாம் தம் உணர்வின் தமியருளால் அளந்தறிந்து அறியா. அந்த இறைவனுடைய அருளாலே அளந்து அறிந்து ஆன்மாக்கள் எதை அளந்தறிகின்றன, உலகத்தை, உலக உலகத்தை அளந்து அறிந்து உலக போகங்களை அளந்து அறிந்து அனுபவிக்கின்றன. அளந்து அறிந்து ஆனால் அறியா, தம்முடைய இயல்பையும் அறியாமல் இருக்கின்றன. தமக்கு இந்த உலக வாழ்வை தந்த தம்மை நடத்துகிற அந்த இறைவனுடைய திருவருளையும் அறியாமல் இருக்கின்றன. தம்மையும் அறியாமல், தம்மை செலுத்துகிற திருவருளையும் அறியாமல் தாமே தாமே இந்த உலக போகத்தை ஈட்டி நுகர்வதாக, தாமே அறிந்து உலகத்தை அனுபவிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த அற்ப உயிர்கள். இதுதான் நம்முடைய நிலை. இது ஐந்தாம் நூற்பாவிலே நம்முடைய நிலையைத்தான் சொல்லுகிறார். தமியருளால் அளந்து அறிந்து அறியா. எனவே விளம்பிய உள்ளத்தால் மெய்வாய் கண்மூக்கு செவி அளந்து அறிந்து அறியா, அங்கு அவை போலவே தாம் ஆன்மாக்களும் தம் உணர்வின் தமியருளால் அளந்து அறிந்து அறியா என்று கூறி கடைசியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். கடைசியில என்ன வாக்கியம்? காந்தம் கண்ட பசாசம் பசாசம். இப்படியெல்லாம் எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் உடனாக இருந்து உணர்த்தி கொண்டிருக்கிறானே, அதனாலே இறைவன் ஏதாவது மாற்றம் அடைவானா, சலிப்பு அடைவானா, சோர்வு அடைவானா என்ற வினாவுக்கு விடையளிக்கிறார். திருவாசகத்தில் அந்த எல்லாம் அழிகின்ற அந்த ஒளிக்காலத்திலே வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து மண் புகினும் தான் கெட்டலின்றி சலிப்பு அறியா தன்மையனுக்கு என் ஊன்கெட்டு உயிர்கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. திரு தெள்ளேனம் என்ற பகுதியில என்ன என்ன அருமையான பாட்டு. இறைவன் எல்லாம் கெட்டு அழிந்தாலும் தான் கெடாமல் சலிப்பில்லாமல் இருக்கிறான், அவனுக்காக நான் கெடுகிறேன். அவன் கெடாமல் இருக்கிறான், அவனுக்காக நான் என்ற தன்மை கெட்டு நான் அவனை நாடி நிற்கிறேன். நான் கெட்டவா பாடி. எனவே இறைவன் சலிப்பு அறியாதவன் என்ற கருத்து. அதற்கு ஒரு உதாரணம் ஓமை. இந்த செயல்களையெல்லாம் எண்ணற்ற உயிர்களுக்கு எண்ணற்ற முறையிலே உணர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த செயல்களையெல்லாம் இறைவன் கருவி கர்ணங்களை கொண்டு செய்யவில்லை. தன்னுடைய நினைப்பு மாத்திரத்தினாலே அனைத்தையும் செய்கிறான். தன்னுடைய நினைப்பு சங்கற்பம் சங்கற்ப மாத்திரத்தினால் எல்லாவற்றையும் இறைவன் செய்கிறான். இப்படி ஆகுக என்று நினைத்தால் அப்படியே ஆகும், இப்படி ஆகுக என்று நினைத்தால் அப்படியே நடக்கும். எனவே நாமெல்லாம் கருவிகளை கொண்டு செய்கிறோம். இறைவன் சங்கற்பத்தினாலேயே செய்கின்றான், நினைப்பினாலேயே அனைத்தையும் செய்கிறான். எனவே அவன் எந்தவித மாற்றமும் அடையான், எந்தவித விகாரமும் அடைய மாட்டான். ஏனென்றால் வேதத்திலே உபநிடதங்களிலே இறைவனை குறிக்கிற போது நிர்விகாரி என்று கூறப்பட்டிருக்கிறது. உபநிடதங்களிலே என்ன பொருள்? நிர்விகாரினா விகாரம் அடையாதவன், மாறுதல் அடையாதவன் என்று வேதங்கள் இறைவனை பற்றி சொல்லுகின்றன. இதற்கு பலவிதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு சமயத்தாரும் தங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப இதை மறுக்க முடியாது, ஏனென்றால் அது உபநிடதம் பிரமாணம். எனவே இந்த தொடருக்கு பல விளக்கம் கொடுப்பார்கள். சைவ சமயத்திலே ஒரு உட்பிரிவில் என்ன கொள்ளுகிறார்கள், இப்படி வேதம் சொல்லியிருப்பதனாலே இறைவன் உயிர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். அவன் ஒரு மரத்தை போல இருந்த இடத்திலே நிற்கிறான். மர நிழல் வெயிலில் அலைந்து திரிந்தவன் அவன்தான் ஓடி வந்து மரத்தை சார்ந்து பயனடைய வேண்டுமே தவிர மரம் சென்று உதவி செய்யாது. அதுபோல இறைவன் உயிர்களுக்கு உதவான், உயிர்கள்தான் அவனை நாடி அவனை அடைந்து பயனடைய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சைவம் ஈஸ்வர அவிகாரவாத சைவம். ஈஸ்வர அவிகாரவாத சைவம் என்ற பெயர். இந்திய தத்துவத்தை படித்தால் பல வேடிக்கையான இதெல்லாம் பார்க்கலாம். ஈஸ்வரன் இறைவன் அவிகாரம்னா மாறுதல் அடையான் என்று கூறுகிற ஒரு சைவ பிரிவு. ஆனால் சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லவில்லை. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அவன்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், ஓர் அணுவும் அசையாது. அவன் அசையவில்லை என்றால் உயிர்களுக்கும் அசைவு இல்லை. அவன்தான் அசைவிக்கிறான், அவனுடைய திருநடனமே அதுதான். அவன் ஆடுகிறான் என்றால் உயிர்களும் ஆடுகின்றன, உயிர்களும் இயங்குகின்றன. அவன் ஆடுவதனாலேதான் உயிர்களும் இயங்குகின்றன. அப்படி உயிர்களை இறைவன் இயக்கினாலும் அவன் எவ்வித மாறுதலும் அடையான் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரு ஓமை சொல்லுகிறார். காந்த கல்லின் முன்னால் இரும்பு துகள்களை வைத்தால் அந்த இரும்பு துகள்கள் அந்த துகள்களை இரும்பு தன்னுடைய ஆற்றலால் ஈர்த்து கொள்ளுகிறது. அதனாலே அந்த காந்தக்கள் ஏதாவது மாறுதல் அடைகிறதா என்றால் அது இருந்தபடிதான் இருக்கிறது, இருந்தபடியே தான் அந்த காந்தக்கள் இருக்கிறது. ஆனால் அந்த இரும்பு துண்டை இயக்குகிறது. அதுபோல இறைவன் இருந்தபடி இருந்து எல்லா உயிர்களையும் இயக்குகிறான் என்ற கருத்தை கடைசி வரியிலே அமைத்திருக்கிறார். காந்தம் கண்ட காந்தத்தின் முன்னிலையிலே செயற்படுகின்ற பசாசம் என்றால் இரும்பு. காந்தத்தின் முன்னிலையிலே செயற்படுகிற இரும்பு பசாசம், அந்த பெயர் சொல்லையே வினைச்சொல்லாக்கி பசாசத்து. அந்த இரும்பினுடைய தன்மையை உடையவை, காந்தத்தின் முன்னிலையில் செயல்படுகின்ற இரும்பினுடைய தன்மையை உடையவை எவை? உயிர்கள். இரும்பினுடைய தன்மையை உடையவை உயிர்கள், அதான் அவையே. பசாசத்து அவையே, அவை என்றால் உயிர்கள். எனவே இது இந்த ஐந்தாம் நூற்பாவினுடைய பொருள். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்து அறிந்து அறியா அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருளால் அளந்து அறிந்து அறியா. காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இப்போ விளங்குது இல்லையா? விளங்கி கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்த நூற்பா ஆறாவது அடுத்த வகுப்புல நடுக்கிணறு பாதி கிணறு தாண்டுகிற நிலையில இருக்கிறோம். ஆறாவது நூற்பா முந்தின ஐந்தாவது நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆன்மாக்கள் தம்மை செலுத்துகிற இறைவனை அறிய மாட்டான். ஆன்மாக்கள் தம்மோடு உடனாக இருந்து செலுத்துகின்ற இறைவனையோ அவனுடைய சக்தியையோ உணரமாட்டா என்ற கருத்து முந்தின நூற்பாவிலே சொல்லப்பட்டது. அப்படியானால் இறைவனை ஆன்மாக்களால் உணரவே முடியாதா? இறைவனை நம்மால் உணரவே முடியாதா என்ற கேள்வி எழுகிறது. இறைவனை உணர முடியவில்லை என்றால் அவனால் நமக்கு என்ன பயன்? உணர்ந்தால் தானே நமக்கு பயன். உணராத பொருள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்ற ஐயம் நமக்கு வருகிறது. அதற்கு இங்கே ஆறாவது நூற்பாவிலே விடை கூறுகிறார். இறைவன் நம்மால் உணரப்படுபவனா உணரப்படாதவனா? உணரப்படுகின்றவனா உணரப்படாதவனா? அதற்கு மெய்கண்டார் கூறுகிற விடை, உணரப்படாதவன் உணரப்படுபவன். என்ன இப்படி முரண்பாடாக பேசுகிறாரே மெய்கண்டார், என்ன அவருக்கு என்ன வந்து விட்டது? இப்படி முரண்பாடாக விடை கூறுகிறாரே. உணரப்படாதவன் உணரப்படுபவன். நம்முடைய அறிவினால், நம்முடைய அறிவுக்கு என்ன பேரு? நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? நம்முடைய அறிவுக்கு சிற்றறிவு. அந்த அறிவுக்கு என்ன பேரு? நம்முடைய அறிவுக்கு கருவி அறிவு. ஐம்பொறி முதலிய கருவிகளால் உண்டாகின்ற அறிவு கருவி அறிவு. இன்னொரு பேரு சுட்டறிவு. ஏன் அந்த பேரு? ஒவ்வொன்றாக இது இன்னது என்று சுட்டி அறிவதனாலே சுட்டறிவு. பாச அறிவு அல்லது பாச ஞானம் ஏன் அந்த பெயர்? பாச ஞானம், பாச அறிவு என்ற பெயர். இப்ப பாசம் என்பது என்னது? மாயை. மாயை என்பது பாசங்களிலே ஒன்று. நம்மால் அறியப்படுகிற பொருளெல்லாம் மாயா காரியங்கள் தான், மாயையினுடைய காரியங்கள் தான். மாயையிலிருந்து உண்டான உலகத்தையும் உலகப் பொருள்களையும் தான் அறிகிறோம்.